வேதாகமத்தின் ஒரு பகுதியை வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன்.
Jeremiah 33 and verse 3.
எரேமியா 33 அதிகாரம் 3 வசனம்.
Here the Lord says, call unto me.
கே தேவன் சொல்லுகிறார்.
And I will answer you. And I will tell you great and mighty things which you do not know.
என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்.
There are many promises in scripture like this.
இவ்விதமான அநேக பெரிய வாக்குத்தத்தங்களை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம்.
Either they are true or they are not true.
அவர்கள் அவைகள் உண்மையாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் உண்மை இல்லாமல் இருக்க வேண்டும்.
Once upon a time, the government of Tamil Nadu said that all those who have hand rickshaws, if they come, we will give you free cycle rickshaws instead of that.
ஒரு காலத்திலே தமிழ்நாடு அரசு கையினாலே இழுக்கிற ரிக்ஷாக்களை இழுத்து போகிறவர்களை பார்த்து, நீங்கள் வருவீர்கள் என்றால் உங்களுக்கு சைக்கிள் ரிக்ஷா கொடுப்போம் என்று சொன்னார்கள்.
Did they keep that promise?
அந்த வாக்கை அவர்கள் நிறைவேற்றினார்களா?
Yes.
ஆம், நிறைவேற்றினார்கள்.
Do you think that Almighty God will make a promise and not keep it?
பரலோக தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணி அதை செய்யாமல் இருப்பாரா?
Why is it so many Christians are not able to experience in their life the promises of God?
ஏன் அநேக கிறிஸ்தவர்கள் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தை தங்களுடைய இருதயங்களை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறார்கள்?
If man makes a promise, we believe he'll keep it.
மனுஷன் வாக்குத்தத்தம் கொடுத்தால் அதை அவன் நிறைவேற்றுவான் என்று நாம் நம்புகிறோம்.
If you see in the newspapers tomorrow that one free milk sachet is going to be given in such and such a place to anybody who comes, you believe it and you'll go there.
நாளைய பேப்பர்லே ஒரு குறிப்பிட்ட இடத்துல இலவசமாக பால் தருகிறார்கள் என்று சொன்னால் எத்தனை பேர் அதை நம்பி விசுவாசித்து அங்கே போவார்கள்?
You believe it, they will not put, the government will not put an advertisement in the paper if they are not going to keep it.
உங்களுக்கு நன்றாக தெரியும், அரசாங்கம் தாங்கள் கொடுக்கிற வாக்கை நிறைவேற்ற விரும்புகிறபடினாலே அவர்கள் அட்வர்டைஸ்மெண்ட் செய்கிறார்கள்.
They will not lose their good name by advertising something which they cannot fulfill.
அந்த வாக்கை கொடுத்து அதை நிறைவேற்ற முடியாமல் போனால் அப்படிப்பட்ட விளம்பரத்தை அவர்கள் பத்திரிகையில கொடுக்க மாட்டார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்.
Why can't we believe the word of God?
அப்படியென்றால் தேவனுடைய வசனத்தை நாம் ஏன் விசுவாசிக்க கூடாது?
The Lord says, you call unto me.
தேவன் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு.
I will answer you.
நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன்.
I will show you great and mighty things which you don't even know.
நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்.
I've been a Christian for 39 years.
கடந்த 39 வருஷங்களாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவராக வாழ்கிறேன்.
Many, many difficult situations I have prayed to God and claimed his promise.
என்னுடைய வாழ்க்கையிலே அநேக மிக மிக கஷ்டமான நேரங்களில் எல்லாம் ஆண்டவரிடத்தில் இந்த வசனத்தை சொல்லி ஜெபித்து பதில் பெற்றிருக்கிறேன்.
It may have taken time for God to answer.
தேவன் பதில் கொடுப்பதற்கு சில நாட்கள் நேரங்கள் எடுத்திருக்கலாம்.
Today I can testify.
ஆனால் இன்று நான் சாட்சி சொல்ல முடியும்.
Every prayer God has answered.
நான் செய்த ஒவ்வொரு ஜெபத்துக்கும் தேவன் பதில் கொடுத்தார்.
Believe it.
அதை விசுவாசியுங்கள்.
If you don't believe, God can do nothing for you.
நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்றால் தேவன் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது.
Once two blind men came to Jesus.
ஒரு முறை இரண்டு குருடர்கள் இயேசுவண்டை வந்தார்கள்.
And Jesus asked them, what do you want?
இயேசு அவர்களை பார்த்து, உங்களுக்கு என்ன வேண்டும்
என்றார். blind eyes to be opened.
ஆண்டவரே, எங்களுடைய குருட்டு கண்கள் திறக்கப்பட வேண்டும்.
And Jesus asked them one question.
இயேசு அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்.
Do you believe that I can do this for you?
இதை உங்களுக்கு நான் செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார்.
Supposing one had said, no Lord, I don't believe.
ஒருவேளை ஒருவர் இயேசுவை பார்த்து, இல்லை ஆண்டவரே, நான் விசுவாசிக்கவில்லை என்று சொல்கிறான் என்று வைத்துக்
கொள்வோம். He would have gone out as a blind man.
அவன் அங்கே கண்கள் திறக்கப்படாமலேயே குருடனாகவே திரும்பி இருப்பான்.
Not because Jesus could not do it.
இயேசுவினால் செய்ய முடியாததனாலே அது நடைபெறவில்லை என்ற அர்த்தம் அல்ல.
Not because Jesus did not want to do it.
இயேசு அதை செய்ய விரும்பவில்லை என்பதனாலும் அல்ல.
He wanted to do it, he could do it.
அவரால் செய்ய விரும்பினார், அதை அவரால் செய்ய முடியும்.
But if the man does not believe it, it will not happen.
அந்த மனிதன் அதை விசுவாசித்து கேட்கவில்லை என்றால் அது அவனுக்கு நடைபெறாது.
If one of them had said, Lord, I believe you can open one eye,
அதுல ஒருவன் மாத்திரம் ஆண்டவரே என்னுடைய கண்களை உம்மால் திறக்க முடியும்.
No, I can open only, you can open one eye.
என்னுடைய ஒரு கண்ணை மாத்திரம் திறக்க முடியும் என்று சொல்லியிருப்பான் என்றால்
What would have happened?
என்ன நடந்திருக்கும்?
He would have gone out with one eye open.
அவன் ஒரு கண் மாத்திரம் திறக்க சென்றிருப்பான்.
And if the other man said, Lord, I believe you can open both eyes, he would have gone out with both eyes open.
இன்னொருவன் ஆண்டவரே என்னுடைய இரண்டு கண்களை நீ திறக்க முடியும் என்று கேட்டிருப்பான் என்றால் விசுவாசித்திருப்பான். அவன் இரண்டு கண்களும் திறக்க சென்றிருப்பான்.
If you don't believe, you get nothing.
நீ விசுவாசிக்கவில்லை என்றால் தேவனிடத்திலிருந்து ஒன்றையும் பெற்றுக் கொள்ள முடியாது.
You know, I think many of us, not many of us, all of us are like beggars sitting on the roadside.
நாம் எல்லோருமே ஒரு ரோட்டிலே உட்கார்ந்திருக்கிற பிச்சைக்காரனை போல இருக்கிறோம்.
Spiritually, we are all like beggars.
ஆன்மீக வாழ்க்கையிலே நாம் பிச்சைக்காரர்களை போல இருக்கிறோம். நீங்களும் நானும்.
We are poor.
நாம் ஏழைகள்.
We have nothing.
எங்களுக்கு நம்மிடத்தில் ஒன்றுமில்லை.
We sit like beggars with our tin can.
அங்கே பிச்சைக்காரர்களை போல தட்டுகளை வைத்து உட்கார்ந்திருக்கிறோம்.
And Jesus comes by.
இயேசு அப்பொழுது வருகிறார்.
He's like a rich, very rich millionaire coming down the road.
அவர் பெரிய கோடீஸ்வரனை போல அங்கே ரோட்ல வருகிறார்.
And he says, I will open a bank account for you and I will put 10 lakhs of rupees in your name.
உன்னை பார்த்து அவர் சொல்கின்றார், உன்னுடைய பெயரிலே 10 லட்சம் ரூபாயை நான் பேங்க்ல போட விரும்புகிறேன்.
Supposing there are two beggars sitting there.
அங்கே ரெண்டு பிச்சைக்காரர்கள் உட்கார்ந்திருக்கிறத வைத்துக்கொள்ள.
Jesus says to both of them.
அவர் இருவரையும் பார்த்து இயேசு சொன்னார்,
I have opened a bank account in your name. I have put 10 lakhs in each of your account.
உங்களுக்காக பேங்க்ல ஒரு அக்கவுண்ட் திறந்து அதிலே 10 லட்சம் ரூபாய் ஒவ்வொருவருக்கும் போட்டிருக்கிறேன்.
One beggar believes it.
ஒரு பிச்சைக்காரன் விசுவாசிக்கிறான்.
He goes to the bank.
அவன் பேங்க் போகிறான்.
He writes a check.
அங்க செக் எழுதுகிறான்.
Takes the money.
பணத்தை எடுக்கிறான்.
Goes and buys a house.
அவன் ஒரு வீட்டை வாங்குகிறான்.
Lives comfortably.
அங்கே சந்தோஷமாக வாழ்கிறான்.
The other beggar.
இன்னொரு பிச்சைக்காரன்.
He says, no, it can't be true.
இல்லை, இது உண்மையாக இருக்காது என்றான்.
He is just bluffing me, making fun of me.
ஓ, இயேசு என்னிடத்தில் விளையாடுகிறார், பொய் சொல்லுகிறார் என்று சொல்வான்.
It's not true.
அது உண்மை அல்ல.
I don't want to make a fool of myself.
ஓ, என்னையே நான் மூடனாக இருக்க விரும்பலை.
I don't want to go to the bank and make a fool of myself.
பேங்க்ல போய் கேட்டு மூடனே என்ற பெயர் எனக்கு வேண்டாம்.
I'll sit here.
நான் இங்கேயே பிச்சை எடுப்பேன்.
I get about 10-12 rupees a day.
எனக்கு ஒரு நாளைக்கு 15 ரூபாய் கிடைக்கிறது.
That is enough for me.
அது எனக்கு போதும்.
What is the difference between these two people?
இந்த இரண்டு பேருக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன?
Only one thing.
ஒன்றே ஒன்று.
Faith.
விசுவாசம்.
One person believes.
ஒருவன் விசுவாசிக்கிறான்.
He became rich.
அவன் ஐஸ்வர்யவானாகிறான்.
The other person didn't believe.
இன்னொருவன் விசுவாசிக்கவில்லை.
He got nothing.
அவனுக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை.
That's the difference between different believers today.
அதுதான் அநேக விசுவாசிகள் மத்தியில் இருக்கிற வித்தியாசம்.
When you face a problem in your life,
ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை சந்திக்கும் பொழுது,
and you look at that problem,
அந்த பிரச்சனையை நீங்கள் பார்க்கிறீர்கள்,
it is so big.
அது பெரிதாக காணப்படுகிறது.
Maybe some man is causing that problem for you. Maybe some man is causing that problem.
ஏதோ ஒரு மனிதன் உங்களுக்கு அந்த பிரச்சனையை உருவாக்கி இருக்கலாம்.
Such a big problem.
அது ஒரு பெரிய பிரச்சனை.
And you think that the problem is bigger than God himself.
அந்த பிரச்சனை உங்கள் தேவனை விட பெரிதானது என்று நினைக்கிறீர்கள்.
That means your God is so small.
அர்த்தம் என்ன? அந்த பிரச்சனையை விட தேவன் ஒரு சிறியவர் என்று நினைக்கிறீர்கள்.
The problem is so big but your God is so small.
பிரச்சனையோ பெரிது, உங்கள் தேவனோ சிறியவராக இருக்கிறார்.
Then the problem will remain.
அந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்கும்.
But you please look up into the skies.
ஆனா வானத்தை நோக்கி பாருங்கள்.
See the stars at night.
அங்க நட்சத்திரங்களை இரவிலே பாருங்கள்.
What a huge universe this is.
எவ்வளவு பெரிய அண்ட சராசரம்.
And this earth is such a small part in this universe.
இந்த பூமியோ இந்த அண்ட சராசரத்தில் ஒரு சிறிய பூகோளம் தான்.
And you think that this God who created this universe cannot solve your small problem?
இந்த அண்ட சராசரங்களை படைத்த சர்வலோகாதிபதி தேவன் உன்னுடைய பிரச்சனை தீர்க்க முடியாது நினைக்கிறாயா?
I want you to believe that every problem God can solve.
உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை தேவனால் தீர்க்க முடியும் என்று விசுவாசிக்கும்படியாக கூறுகிறேன்.
It doesn't matter how big the problem is.
உங்களுடைய பிரச்சனை எவ்வளவு பெரிதாக வேண்டுமானாலும் இருக்கலாம்.
It doesn't matter how many years that problem is.
எத்தனை வருஷமாக இந்த பிரச்சனை உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கலாம்.
I'm not telling lies.
நான் பொய் சொல்லவில்லை.
God can solve it.
தேவன் உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து விடுவார்.
You have problems with your children.
உங்களுடைய பிள்ளைகள் மூலமா பிரச்சனை இருக்கிறதா?
God can solve that problem.
அந்த பிரச்சனையை தேவனால் தீர்த்து வைக்க முடியும்.
Here in Jeremiah 32.
இங்கே எரேமியா 32ல.
There was a man who prayed like this.
இவிதமாக ஜெபித்தான்.
Jeremiah, he prayed to the Lord like this.
எரேமியா தேவனிடத்தில் இவிதமாக ஜெபித்தான்.
Jeremiah 32:17.
32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இவிதமாக சொல்கிறது.
He said, Lord God, you have made the heavens and the earth by your great power and by your outstretched arm. Nothing is too difficult for thee.
ஆண்டவரே, இதோ தேவரீர், உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை.
Nothing is too difficult for thee.
உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை.
Nothing is too difficult for thee.
செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை.
Nothing is too difficult for thee.
உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை.
Will you please repeat that with me?
நான் சொல்வது பின்பாக நீங்கள் என்னோடு கூட சொல்லும்படி அவங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
Please say it.
நான் சொல்கிறேன், நீங்க சொல்லுங்கள். எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை.
Once more.
உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை.
Lord, I believe it.
நான் அதை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, சொல்லுங்கள்.
Now you think of your problem.
இப்பொழுது உங்களுடைய பிரச்சனை நீங்கள் யோசித்து பாருங்கள்.
What is the problem you got uppermost in your mind right now?
உன்னுடைய மனதிலே இருக்கிற பிரச்சனை என்ன?
Now say it to the Lord.
அதை தேவனிடத்திலே சொல்.
Lord, I believe.
ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன்.
Nothing is too difficult for you.
உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை.
I have believed that for many years.
இதை நான் அநேக வருடங்களாக விசுவாசித்து வருகிறேன்.
We have also had problems with our children.
எங்களுக்கு கூட எங்கள் பிள்ளைகள் மூலமாக பிரச்சனைகள் வருகிறது.
Some sickness.
Some
problem in the school.
ஸ்கூலில் பிரச்சனை வருகிறது.
Well, my wife and I will kneel down.
நானும் என் மனைவியும் முழங்கால் படியிட்டு.
See, that's very important.
அது முக்கியமானது.
If you have a fight with your wife.
நீ உன்னுடைய மனைவியோடு சண்டை போடுவாய்.
You have a fight with your husband.
நீ மனைவி உன்னுடைய புருஷனோடு சண்டை போடுவாய்.
And you kneel down.
இருவரும் முழங்கால் படியிடுங்க.
God will not hear your prayer.
சண்டை போட்டுவிட்டு தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபிப்பாய் என்றால் தேவன் எனக்கு பதில் கொடுக்க முடியாது.
If you have a fight with anybody in the world and you kneel down, God will not hear your prayer.
இந்த உலகத்திலே இருக்கிற எந்த மனுஷனிடமோ மனுஷனிடத்திலோ நீ சண்டை போட்ட பின்பு தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபிப்பாய் என்றால் தேவன் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கவே முடியாது.
That's why your problem is not solved.
ஆகையினாலே தான் உன்னுடைய பிரச்சனை இன்னும் தீராமல் இருக்கிறது.
Not because this great almighty God cannot solve your small problem.
இந்த அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்ல தேவனாலே உன்னுடைய பிரச்சனை தீர்க்க முடியாது என்ற அர்த்தம் அல்ல.
But the pipe is blocked with so many stones and rubbish, the water cannot flow.
தேவன் அனுப்புகிற வல்லமையான அந்த பதிலை அடைத்து போடுகிற உன்னுடைய குழாய்களுக்குள்ளே கற்களால் நிறைந்திருக்கிறது.
God wants to send the water but your pipe is blocked.
ஆனால் உன்னுடைய தேவன் மேலிருந்து உனக்கு ஜீவ தண்ணீரை ஊற்றி உனக்கு உதவி செய்ய விரும்புகிறார். ஆனால் உன்னுடைய குழாய் அடைத்து கிடக்கிறது.
Something is there against somebody.
யாரை குறித்தோ ஒன்று உன்னுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருக்கிறது.
Let me read you a verse in 1 Peter chapter 3 and verse 7.
1 பேதுருவிலே 3 அதிகாரம் 7 வசனத்தை நான் வாசிக்கிறேன்.
It says, husbands, live with your wives in an understanding way.
புருஷர்களே, உங்கள் மனைவியோடு கூட நல்ல உறவோடு வாழுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்.
And if you don't do that,
அதை செய்யவில்லை என்றால்,
if you don't live at peace with your wife,
உன்னுடைய மனைவியோடு நீ சமாதானமாக வாழவில்லை என்றால்,
it says in 1 Peter 3:7, your prayers will be hindered.
உன்னுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காது என்று 7 வசனத்திலே சொல்கிறார்.
Now if I take a ball, rubber ball,
ஒரு பந்தை நான் என்னுடைய கரங்களை வைத்திருக்கிறேன்.
And I throw it at this roof.
மேலே கூரையை நோக்கி வீசுகிறேன்.
What will happen?
என்ன நடக்கும்?
It will come back.
அது திரும்ப வந்துவிடும்.
That is how many prayers are.
அதே விதமாகத்தான் நம்முடைய ஜெபங்கள் இருக்கிறது.
You pray.
ஜெபிக்கிறீர்கள்.
Comes back.
திரும்பி வந்துவிடுகிறது.
Because something is wrong between you and your husband or you and your wife.
புருஷனுக்கும் மனைவிக்கும் இடையே, மனைவிக்கும் புருஷனுக்கும் இடையே ஏதோ ஒன்று தவறு இருக்கிறது.
You think, oh, that's because I did not pray loud enough and fervent enough.
ஓ, ஆண்டவருக்கு கேட்கும்படியாக நான் சத்தமாக ஜெபிக்கவில்லை, ஆகவே தான் பதில் தரவில்லை என்று நீ நினைக்கிறாய்.
So I raise my voice and I shout to God.
ஆகவே என்னுடைய சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பெரிய சத்தத்தோடு ஜெபிக்கிறேன்.
That's like throwing the ball harder against the roof.
அதன் அர்த்தம் என்ன? என் கரத்தில் இருக்கிற பந்தை இன்னும் வேகமாக வீசுகிறேன்.
What happens?
என்ன நடைபெறுகிறது?
It comes back faster also.
அது எவ்வளவு வேகமாக வீசப்பட்டது அவ்வளவு வேகமாக கீழே வந்து விடுகிறது.
It doesn't go.
அது மேலே போவதில்லை.
Your prayer never goes beyond the roof because something is not right in your heart.
உன்னுடைய இருதயத்திலே சரியான நல்ல வாழ்க்கை இல்லாதபடினாலே உன்னுடைய ஜெபங்கள் இந்த கூரைக்கு மேலே போவதில்லை.
That's what the Bible says.
அதன் வேதம் சொல்லுகிறது.
Let me read you Matthew chapter 5.
மத்தேயு 5 அதிகாரத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன்.
Matthew 5. It says in verse 23 and 24.
மத்தேயு 5:23-24 இவ்விதமாக சொல்லுகிறது. ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கு நினைவு கூறுவாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து.
See in the previous verse, verse 22, he is talking about saying something in anger to your brother.
22nd வசனத்திலே ஒரு கோபத்தோடு உன் சகோதரரிடத்திலே ஒரு வார்த்தையை பேசியிருப்பாயானா?
We are weak and that can happen to any of us.
நாம் பலவீனமுள்ளவர்கள், அது நமக்கு யாருக்கு வேண்டாலும் நடைபெறலாம்.
Sometimes we are not careful and suddenly one word comes out of our mouth which is not kind, it is not loving.
நாம் ஜாக்கிரதையாக இல்லாதபடினாலே திடீரென்று ஒரு வார்த்தை கோபமாக அன்பில்லாமல் பேசிவிடுகிறோம்.
Okay, that can happen to any of us at any time.
யாருக்கு வேண்டாலும் எப்பொழுது வேண்டாலும் நமக்கு நடைபெறக்கூடும்.
It's like slipping on the ground. Nobody can say, I will never slip on the ground.
நான் வழுக்கி விழமாட்டேன் என்று ஒருவரும் சொல்ல முடியாது. திடீரென்று எப்படி
slip on a banana skin outside there and fall down even this morning.
இங்கே வெளியே போகும் பொழுது கூட ஒரு வாழைப்பழ தோளை மிதிப்பீர்கள் நாம் விழுந்து விடுவோம்.
That can happen any time.
அது எப்பொழுது வேணாலும் நடைபெறலாம்.
But when you fall down on the road, what do?
நீ கீழே விழுந்து விட்டால் என்ன செய்கின்றாய்?
What do you do?
என்ன செய்கிறீர்கள்?
You lie down there.
அங்கே விழுந்து அப்படியே படுத்து கிடக்கிறோமா?
No.
இல்லை.
You get up.
நாம் எழுந்து நிற்கிறோம்.
How long do you lie down there?
எவ்வளவு நேரம் ஒருவன் படுத்து கிடப்பான்?
You won't even lie down there for 1 second. As soon as you fall down, you get up.
நீ கீழே விழுந்து ஒரு செகண்ட் கூட அங்க இருக்க உடனே எழுந்து விடுகிறாய்.
That's what we should do spiritually also.
அப்படியே தான் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் செய்ய வேண்டும்.
Did you speak an unkind word to your husband or wife?
உன்னுடைய மனைவியிடத்திலோ புருஷனிடத்திலோ ஒரு அன்பில்லாத ஒரு வார்த்தையை
பேசியிருப்பாய்?
அடுத்த வீட்டிடத்தில் செய்திருப்பாயா?
To somebody on the telephone.
டெலிபோன்ல யாரையா திட்டிருப்பாயால்?
That means you fell down.
நீ விழுந்து விட்டாய்.
How long are you going to lie down there?
எவ்வளவு நேரம் நீ அங்கேயே விழுந்து கிடக்க போகிறாய்?
When are you going to apologize?
எப்பொழுது நீ அவரிடத்தில் மன்னிப்பு கேட்க போகிறாய்?
You know what it means to get up?
என்ன எழுந்திருப்பது என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா?
It means to ask forgiveness from that person.
அந்த நண்பரிடத்தில் இருந்து மன்னிப்பு கேட்பதுதான் அதனுடைய அர்த்தம்.
Some of you fell down 10 years ago. You are still lying down there.
சிலர் 10 வருஷத்துக்கு முன்பாக விழுந்து விட்டீர்கள், அங்கே விழுந்து கிடக்கிறீர்கள்.
You haven't asked forgiveness.
நீங்கள் மன்னிப்பு இன்னும் கேட்கவில்லை.
You are still lying down in the middle of the road.
இன்னும் அந்த ரோட்டிலே விழுந்து கிடக்கிறாய்.
And then you pray.
பின்பு ஜபிக்கிறாய்.
It's like throwing a rubber ball against the roof.
குறையை நோக்கி அந்த பந்தை வீசுகிறாய்.
Comes down.
திரும்பி வந்து விடுகிறது.
You throw it harder.
திரும்பி வேகமாக வீசுகிறாய்.
You throw 10 rubber balls. All of them come down.
எத்தனை பந்தை வீசினால் அவைகள் கீழே வந்து கொண்டிருக்கிறது.
You ask other people to pray for you.
மற்றவர்களை பார்த்து எனக்காக ஜெபம் பண்ணுங்கள்
கேட்க. Nothing happens.
ஒன்று நடைபெறாது.
Because your pipe is blocked.
ஏனென்றால் உங்களுடைய இருதயத்தினுடைய குழாய் அடைக்கப்பட்டிருக்கிறது.
However much water the Madras Corporation sends into your pipe, it does not come because your pipe is blocked.
Madras Corporation evvalavadan ungalku thanni anuppinalum andha kulayile thannir varuvadhil kaaranam adaikkapattirukkirathu.
It's no use other people praying for you if your own heart is blocked with something that you have not settled.
Ungaludaiya vaalkaiyile edhaavadhu oru kaaryathai innum sari seiyamal ungalude irudhayam adaikkapattirukkum endral vera oruvarude jabathinale ungalku ondrum nadaiperadhu.
What did we read in the beginning?
என்ன ஆரம்பத்தில் நாம் வாசித்தோம்?
Lord God, you made heaven and earth.
தேவனே, நீ வானத்தையும் பூமியையும் உருவாக்கினீர்.
Nothing is impossible for you.
உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை.
Nothing is impossible.
ஒன்று செய்ய முடியாது ஒன்றும் இல்லை.
I believe it.
அதை நான் விசுவாசிக்கிறேன்.
Why is it not happening?
ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படி நடைபெறவில்லை?
Something is not settled in your heart.
நம்முடைய இருதயத்தில் இன்னும் சரியாக்கப்படவில்லை.
You have not forgiven somebody.
நீங்கள் இன்னும் ஒருவரை மன்னிக்க வேண்டும், மன்னிக்காமல் இருக்கிறீர்கள்.
You have not gone and asked forgiveness.
நீங்கள் மன்னிப்பவரிடத்தில் கேட்கவில்லை.
I told the Lord many years ago.
அநேக வருஷங்களுக்கு முன்பாக ஆண்டவரை பார்த்து சொன்னேன்.
I said, Lord, I'm ready to ask forgiveness from anybody in the whole world.
ஆண்டவரே, நான் யாருக்காவது தவறு செய்திருப்பேனா? இந்த உலகத்தில் எங்கிருந்தாலும் சரி, அவளுக்கு நான்
மன்னிப்பு from my wife.
என்னுடைய மனைவியிடத்தில் நான் மன்னிப்பு
கேட்டேன்.
அநேக
முறை
என்னுடைய பிள்ளைகளிடத்தில் நான் தாப்பனாக இருக்கப்படினாலே சில தவறுகள் செய்திருக்கேன்.
என்னுடைய
இளைய சகோதரர்களிடத்தில்
என்னோடு
கூட இளைய ஊழியர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். அது குறித்து நான் அவமானப்பட்டதே இல்லை.
I'm not God.
நான் தேவன் அல்ல.
Only God never makes a mistake.
தேவன் மாத்திரமே தவறு செய்யாத ஒரு தேவன்.
I'm a human being.
நான் ஒரு மனுஷன்.
I make mistakes.
நான் தவறுகள் செய்கிறேன்.
When I make a mistake,
நான் ஒரு தவறு செய்யும்போது,
I ask forgiveness.
நான் போய் மன்னிப்பு கேட்கிறேன்.
I humble myself.
என்னையே தாழ்த்துகிறேன்.
I've gone to people's homes.
மக்களுடைய வீடுகளுக்கு சென்றிருக்கேன்.
Forgive me.
என்னை மன்னி ஐயா என்று கேட்டிருக்கிறேன்.
And what is the result?
என்ன அதனுடைய விளைவு என்ன?
My pipe is always clear.
என்னுடைய குழாய் எப்பொழுதும் திறந்திருக்கிறது.
Always God hears what I pray.
நான் ஜெபம் பண்ணும் பொழுது எப்பொழுதும் அவர் பதில் கொடுக்கிறார். கரங்களை வைத்தால சொல்லுவோம். Amen.
You can experience that in your life.
நீ உன்னுடைய வாழ்க்கையில் அதை அனுபவிக்கலாம்.
I tell you my honest testimony.
என்னுடைய நேர்மையான சாட்சி நான்
உங்களுக்கு. Though you many problems we faced with our children.
எங்கள் பிள்ளைகள் மூலமாக அநேக பிரச்சனைகள்.
We would kneel down and pray, my wife and I.
நானும் என் மனைவியும் முழங்கால் படிட்டு ஜெபித்திருக்கிறோம்.
All these 29 years.
இந்த கடந்த 29 வருஷங்களாக செய்து வருகிறோம்.
Whatever the problem.
என்ன பிரச்சனையாலும்
சரி. Any problem.
எதுவாக இருந்தாலும் சரி.
God has always solved it.
தேவன் அவைகளை தீர்த்திருக்கிறார்.
Now I believe it not only because it's in the Bible, because I've experienced it.
இந்த வேதத்தில் இருக்கிறது அதை அதோடு மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவித்து இருக்கிறேன்.
We have faced problems in our church.
என்னுடைய சபையிலே பிரச்சனைகள் வந்திருக்கிறது.
Because the devil will always attack any good church.
எந்த நல்ல சபையும் ஆவிக்குரிய சபையும் சாத்தான் தாக்கிக் கொண்டே இருப்பான்.
Which church will the devil attack?
எந்த சபையை பிசாசு அதிகமாக தாக்குவான்?
In a war.
யா எந்த சபை ஒரு யுத்தம் நடைபெறுகிறது?
In a war. Whom does the enemy try to attack?
ஒரு யுத்தத்தில் எதிரி யாரை தாக்குவான்?
Will the enemy go and fire a bullet at a dead man?
அங்க செத்து போன ஒருவன் மேல எதிரி தன்னுடைய துப்பாக்கியால் சுட்டு நேரத்தை வீணாக்குவானா?
Yes or no?
சொல்லுங்க ஆமா இல்லையா? வீணாக்குவானா?
That is a waste of a bullet. The man is already dead.
And the bullet waste பண்ணிட ஏனென்றால் மனுஷன் செத்து போய் விட்டான்.
Do you think the devil will go and attack a dead church? You tell me.
அதே விதமாக செத்து போன ஒரு சபையை சாத்தான் தாக்குவானா?
Yes or no?
சரியா? தாக்குவானா தாக்க மாட்டான்?
That is a waste of time.
அது நேரத்தை வீணாக்குற காலம்.
When the devil looks at Madras,
Madras பார்க்கும் பொழுது
and he says to the demons, don't go to that church, that's a dead church, leave that alone.
சாத்தான் பிசாசுகளை பார்த்து அந்த சபைக்கு போகாதே, அது செத்து போயிடுச்சு.
And that one, that is also dead, don't waste that time over there.
அந்த சபை செத்து போச்சு, அங்க போய் நேரத்தை வீணாக்காத.
That one, that is dead for 25 years, just leave that alone.
அடுத்த சபையா 20 வருஷமாக வாழ்க்கையே இல்ல, அதுவும் அவுட், போகாதே.
But this one,
ஆனால் இது,
oh, that's living.
இந்த சபையில ஜீவன் இருக்கிறது.
Oh, and attack that.
அங்கே போய் அவர்களை தாக்கு.
So you think we don't have problems in our church?
எங்களுடைய சபையில பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீர்களா?
We're not dead.
நாங்கள் செத்து போகவில்லை.
And the devil attacks us.
ஜீவன் இருக்கிறது, ஆகவே சாத்தானை தாக்குகிறது. ஆனால்
we have always overcome the devil.
நாங்கள் எப்பொழுதும் சாத்தானை மேற்கொண்டிருக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென்.
Every time.
ஒவ்வொரு முறையும்.
Why?
ஏன்?
Because the one who is in the midst of the church is stronger than the devil who attacks.
சபைக்குள்ள இருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கிறவரே மேன்மையுள்ளவராக பெரியவராக இருக்கிறார்.
And I believe that if we give the Lord Jesus the first place in our church, the devil will never be able to defeat us.
நம்முடைய சபையிலே இயேசுவுக்கு முதல் இடத்தை கொடுப்போம் என்றால் பிசாசு ஒரு காலம் நம்மை மேற்கொள்ள முடியாது.
That's why if you want this church to be an overcoming church, give the Lord Jesus Christ first place always.
உங்களுடைய சபை சாத்தானை மேற்கொள்கிற சபையாக இருக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் முதலிடம் கொடுங்கள்.
If you want your home,
உங்களுடைய வீடு
overcoming home,
ஒரு மேற்கொள்கிற வீடாக இருக்க வேண்டும் என்றால்
give the Lord Jesus Christ the first place.
உங்களுடைய குடும்பத்தில் அவருக்கு முதலிடம் கொடுங்கள்.
You think you can spend more time watching the Tamil movies on the television than reading the Bible and you can overcome the devil? Never.
ஐயா, நீர் டிவியிலே சினிமா படங்களை பார்த்துவிட்டு ஒரு ஜெபம் பண்ணுகிறதுனால பிசாசை உங்கள் குடும்பத்தின் மூலமாக மேற்கொள்ளலாம் நினைக்கிறாயா? அது முடியாது.
நோ,
முடியாது.
இஃப் யூ வேல்யூ த டெலிவிஷன் மூவி மோர் தென் த பைபிள், ஹவ் கேன் யூ ஓவர்கம் சேடன்?
வேதத்தை விட டிவியிலே வருகிற சினிமாவுக்கு நீ முதலிடம் கொடுப்பாய் என்றால் பிசாசை நீ எப்படி ஜெயிப்பாய்?
யூ அலவ் சேடன் டு கம் த்ரூ தட் டெலிவிஷன் ஸ்கிரீன் வித் ஆல் தோஸ் ஃபில்தி திங்ஸ் ரைட் இன்டு யுவர் மைண்ட், இன்டு தி மைண்ட்ஸ் ஆஃப் யுவர் சில்ட்ரன், அண்ட் தென் யூ ட்ரை டு ஃபைட் வித் ஹிம். யூ கேன்னாட் ஃபைட் வித் ஹிம்.
டிவி மூலமாக வருகிற அசுத்த காட்சிகள் மூலமாக பிசாசு உங்கள் உள்ளத்திலே வந்து உங்களுடைய பிள்ளைகளை பிடித்து குடும்பத்தில் வரும் பொழுது பிசாசை நீங்கள் எப்படி ஜெயிக்க முடியும்?
தி டெவில் ஹஸ் மேட் யூ வீக்.
பிசாசு உங்களை பலவீனமாக்கி விட்டான்.
Made you weak through all the filthy things you see.
இந்த அசுத்த காரியங்களை பார்ப்பதன் மூலமாக பிசாசு உங்களை பலவீனமாக்கி.
Why is he making you weak?
ஏன் உங்களை பலவீனமாக்கினான்?
Why is he making your children weak with all the filthy things they see?
இந்த அசுத்த காரியங்கள் மூலமாக உங்களுடைய பிள்ளைகளை ஏன் அவன் பலவீனமாக்குகிறான்?
So that you will not be able to fight with him.
ஏன் பலவீனமாக்கினால் நீங்கள் அவனிடத்தில் யுத்தம் செய்ய முடியாது.
So that he can take over your home.
ஆகவே உங்களுடைய குடும்பத்தை உடைக்கும்படியாக.
You do some unrighteousness in money matters.
பண விஷயங்களிலே அநீதியான காரியங்களை செய்து
விடுகிறாய். உங்களுடைய
வியாபாரத்தில் ஏமாற்றி
விடுகிறாய்.
நீ பலவீனமாகி விடுகிறாய்.
Then you can't fight with the devil.
நீ பிசாசுக்கு எதிராக நிற்க முடியாது.
If you tell lies in your office,
உங்களுடைய அலுவலகத்தில் போய் சொல்லுவாய் என்றால்.
You tell lies in your business,
உங்களுடைய வியாபாரத்தில் போய் சொல்லுவாயானா.
You get into fellowship with the devil,
நீ பிசாசோடு ஐக்கியம் கண்டு விடுகிறாய்.
Jesus said in John chapter 8,
யோவான் 8 அதிகாரத்தில் இயேசு இவ்விதமாக சொன்னார்.
John's gospel chapter 8,
யோவான் 8 அதிகாரம்
verse 44,
44 வசனம்.
Jesus said,
இயேசு சொன்னார்,
about the devil,
பிசாசை பற்றி சொன்னார்.
He said in the last part of verse 44, whenever the devil speaks a lie, he speaks from his own nature because he is a liar and he is the father of lies.
உங்கள் பிதாவாகிய பிசாசானவர்கள் உண்டானவர்கள், உங்கள் பிதாவின் இச்சைகளின்படி செய்கிறீர்கள், இந்த பிசாசு ஒரு பொய்யன், அவன் பொய்களின் பிதாவாக இருக்கிறான்.
Did you read that?
44 வசனம்.
In the last part of that
பின் பகுதியிலே பொய்யனுக்கு பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறான்.
Who is the father of all lies spoken in this world?
இந்த உலகத்திலே பேசப்படுகிற எல்லா பொய்யுக்கும் தகப்பன் யார்?
ஓ
யார் சொல்லுங்கள்.
ஓ
யார் சொல்லுங்கள்.
When you told a lie sometime,
எப்பொழுதாவது நீ பொய் சொல்லிருப்பாயா?
Who was the father of that lie?
அந்த பொய்யினுடைய பிதா யார்?
You're not sure?
உங்களுக்கு தெரியாத? நிச்சயம் இல்லையா?
Please read it again.
இந்த வசனத்தை திரும்பி வாசியுங்கள்.
The devil is the father of all lies.
அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான்.
So when you tell a lie, who is the father?
நீ ஒரு பொய் சொல்லும் பொழுது அதனுடைய பிதா யார்?
Satan.
பிசாசு.
Who is the mother?
யார் அதற்கு தாய்?
You.
நீதான்.
Did you hear that?
அது நல்லா கவனித்தீர்களா?
When you tell a lie,
நீ ஒரு பொய் சொல்லும் பொழுது,
who is the father?
யார் அந்த பொய்க்கு பிதா?
Satan.
சாத்தான்.
Who is the mother?
யார் அதற்கு பொய்க்கு தாய்?
You.
நீதான்.
You know how a mother produces a child?
ஒரு தாய் ஒரு குழந்தை எப்படி பிறக்கிறது தெரியுமா?
She gives her body to the father and she produces a child.
அந்த தாயானவள் தன்னுடைய புருஷனுக்கு தகப்பனுக்கு அதை தருகிறார். அப்பொழுது அவள் இருவருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறார்.
When you give your tongue to the devil, he is the father and you become the mother and you tell a lie.
நீ உன்னுடைய நாவை பிசாசு கொடுக்கும் பொழுது அவன் உனக்கு பிதாவாகிற நீ அந்த பொய்க்கு தாயாகிறாய்.
And when you produce children for the devil, how can you fight with him?
நீ பிசாசுக்கு பிள்ளைகளை பெற்றுக் கொடுப்பாய் என்றால் நீ எப்படி அவனிடத்தில் ஜெயிக்க முடியும்?
You want God to solve your problems?
தேவன் உன்னுடைய பிரச்சனையை தீர்க்க விரும்புகிறாயா?
First of all,
முதலாவதாக,
say, Lord, I want to stop telling lies.
ஆண்டவரே, முதலாவதாக நான் பொய் சொல்வதை நிறுத்த வேண்டும்.
Stop telling lies to your husband.
உங்களுடைய புருஷனிடத்தில் பொய் சொல்வதை நிறுத்த.
Stop telling lies to your wife.
உன்னுடைய மனைவியிடத்தில் பொய் சொல்வதை நிறுத்த.
Stop telling lies to your pastor. Pastor,
உங்களுடைய போதகரிடத்திலே சொல்லுகிற பொய்யை நிறுத்து.
Stop telling lies to one another.
உங்கள் ஒருவருக்கு ஒருவர் மத்தியிலே சொல்லுகிற பொய்யை நிறுத்து.
Stop telling lies to your boss in the office.
உங்கள் ஆபீஸ்ல இருக்கிற அதிகாரி சொல்லுகிற பொய்யை நிறுத்து.
You did something wrong.
ஏதாவது
in the office.
தவறு செய்து விட்டீர்கள்.
You broke something, you lost something.
ஏதாவது உடைத்து விட்டீர்கள், நஷ்டமாக்கி விட்டீர்கள்.
The boss says, who did this?
அதிகாரி உங்களை பார்த்து யார் இதை செய்தார் என்று கேட்கிறார்.
You say, I did it. I'm sorry, I did.
நான் தான் செய்தேன் ஐயா என்று ஒத்துக்கொள்.
Will you lose your job?
உன்னுடைய ஜெபத்தை உன்னுடைய வேலையை பயன்படுத்துவாயா?
ஓகே
சரி.
Better to lose your job and speak the truth.
நீ ஒத்துக்கொள்வாய் என்றால் உனக்கு வேலை போகும் என்றால் உண்மையை பேசு.
God will give you a better job.
தேவன் உங்களுக்கு வேறொரு வேலையை கொடுக்க முடியும்.
A better one.
வேறொரு நல்ல வேலையை கொடுக்க முடியும்.
But he can't support you if you tell a lie.
ஆனால் நீ பொய் சொல்லுவாய் என்றால் அவர் உனக்கு உதவி செய்ய முடியாது.
If you tell lies in your life,
உன்னுடைய வாழ்க்கையில பொய் சொல்லுவாய்.
You say, oh God, you created the heavens, nothing is too hard for you.
தேவனே, நீ எல்லாவற்றையும் உருவாக்கினே, உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டா?
Yeah, it's true, nothing is too hard for him.
உண்மைதான், தேவனால் செய்யக்கூடாத ஒன்றுமே இல்லை.
But he can't do that for you because you are telling lies.
ஆனால் நீ பொய் சொல்கிறபடினால் என்னை கேட்பதற்கு அவர் பதில் கொடுக்க முடியாது.
He will do it for the other person who spoke the truth.
யார் உண்மை பேசினாரோ அவர்களுக்கு அவர் பதில் கொடுப்பார்.
God doesn't ask you to be perfect.
உங்களை பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்று தேவன் கேட்கவில்லை.
Nobody is perfect.
யாருமே பரிபூர்ணம் கிடையாது.
God doesn't ask you to be holy.
நீங்கள் மிக பரிசுத்தமான இருக்க விரும்பவில்லை.
That is the second step.
அது இரண்டாவது படி.
First step is be honest.
முதல் படி நேர்மையாக இரு.
Speak the truth.
சத்தியத்தையே பேசு.
I tell you, if you speak the truth, God will support you mightily.
நான் ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ உண்மையே பேசுவாய் என்றால் தேவன் உனக்கு வல்லமையாக உதவி செய்வார்.
Many of God's children are not speaking the truth and that's why God cannot support them.
அநேக தேவனுடைய பிள்ளைகள் உண்மை பேசாதபடினாலே தேவன் அவர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை.
Then there is another bad habit that we have.
இன்னொரு கெட்ட பழக்கமும் நமக்கு உண்டு.
You know when Adam lost his fellowship with God by disobeying God in Genesis chapter 3.
ஆதியாகமம் 3 அதிகாரத்திலே உறவையும் அவன் இழந்தான், ஐக்கியத்தையும் இழந்தான்.
And when God came to him,
Devan avanidathile vanda
and asked him a question in Genesis chapter 3.
மூன்றாம் ஆதியாகம் 3 அதிகாரத்தில் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்.
A very simple question.
ஒரு சாதாரண கேள்விதான் கேட்டார்.
Did you eat from the tree I told you not to eat?
நான் நீ புசிக்க கூடாது என்று சொன்ன அந்த கனியை நீ புசித்தாயா?
How many answers can you have for that question?
அந்த கேள்விக்கு உங்களால் எத்தனை பதில் கொடுக்க முடியும்?
Either yes or no.
நீங்கள் ஆம் என்று சொல்ல வேண்டும், இல்லை என்றால் இல்லை என்று சொல்ல வேண்டும்.
It's like some of these question papers you have in some examinations where underneath you have to write yes or no. That's all very simple.
சில கேள்வி பரீட்சையிலே கேள்வித்தாள்களிலே இந்த கேள்விக்கு ஆம் இல்லை என்று சொல்லி சொல்ல கேட்பார்கள். அதே மாதிரி
don't give a long answer.
பெரிய பதில் எனக்கு தேவையில்லை.
Just say yes or no. You tick one of them.
ஆம் இல்லை என்று டிக் பண்ணுங்கள்.
Which is yes or no?
ஆம் இல்லை அது போதும்.
Did you eat from the tree I told you not to eat? Yes or no?
அந்த தோட்டத்தில் இருக்கிற கனியை, விலக்கி வைத்த கனியை நீ புசித்தாயா இல்லையா?
So Adam does not tick yes and does not tick no.
Adam illai endru sollavillai aam endru sollavillai.
He underneath he writes another answer.
Pindu vera oru badhil solugiraan.
See this wife. She is the cause of all the problem.
Indha manavi dhaan indha prachanaikku kaaranam.
Actually it is not my fault.
Ennudaiya thavaru illai.
I am a good man.
Naan oru nalla manushan.
I really love you Lord.
உம்மை உண்மையாலுமே நேசிக்கிறேன் ஆண்டவரே.
This wife of mine.
ஆனால் என்னுடைய மனைவி.
Very difficult woman.
ஓ மிகவும் கஷ்டமான ஒரு மனைவி.
She told me to eat this.
அவள் தான் என்னை புசிக்கும்படியாக சொன்னார்.
So to please her I ate it.
அவள் விருப்பத்துக்காக நானும் சாப்பிட்டேன்.
So whose fault is it?
ஆனாவே யாருடைய தவறு அது?
Whose fault?
யார் தவறு?
Wife's fault.
மனைவி செய்த தவறு.
But that's not all.
அதோடு மாத்திரமல்ல.
He says Lord
ஆண்டவரே,
you only gave me this wife.
இந்த தவறு செய்த மனைவியை நீர்தானே கொடுத்தீ.
So whose fault is it?
ஆகவே யாருடைய தவறு?
Whose fault is it?
யார் தவறு ஆண்டவரே?
God's fault.
உம்முடைய தவறு.
That's what happens when we sin.
நாம் பாவம் செய்யும் பொழுது அதுதான் நடக்கிறது.
That is a bad habit.
அது ஒரு
Adam has given to all of us.
அந்த கெட்ட பழக்கத்தை ஆதாம் நம் அனைவருக்கும் கொடுத்திருக்கிறார்.
Everybody has got this habit because we all came from Adam.
நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த கெட்ட பழக்கம் இருக்கிறது. காரணம் நாம் எல்லோரும் ஆதாம் இருந்து வந்தவர்கள்.
What is that habit?
அது என்ன பழக்கம்?
To blame the other person.
மற்றவர்களை குறை சொல்றது, பழி போட்டு.
It's not my fault.
என்னுடைய தவறு இல்லை, அவர்கள் தான்.
If you got two children at home.
உங்களுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கணும் வைத்திருக்கோம்.
They are fighting with each other.
அவர்கள் இருவரும் சண்டை போடுகிறார்கள்.
And you go.
உங்களுக்கு தெரியும்.
You try to stop them.
அவங்களை நிறுத்த விரும்புகிறீர்கள்.
You ask them what happened.
என்ன நடந்திருப்பான்னு கேட்கிறீர்கள்.
What will the children say?
என்ன சொல்வார்கள் பிள்ளைகள்?
Will any child come to you and say, "Mummy, that was my fault. I'm sorry. I made a mistake."
எப்போதாவது அந்த குழந்தைகள் உங்களிடத்திலே வந்து, "நான் தான் அம்மா தவறு செய்தேன். என்ன மன்னின்னு கேட்பாங்களா?"
Have any of you got children like that?
அப்படிப்பட்ட பிள்ளைகள் யாருக்காவது இருக்குதா?
No, I never had children like that.
என்னுடைய பிள்ளைகள் அப்படி அல்ல.
My children are like any normal children when they were small.
மற்ற குழந்தைகளை போலதான் என்னுடைய குழந்தைகளும்.
And your children are also like that, I know.
உங்களுடைய பிள்ளைகளும் அவ்விதமாக தான் எனக்கு தெரியும்.
What will your child say?
உங்களுடைய பிள்ளை உன்னிடத்தில் என்ன சொல்லும்?
He grabbed that first.
அவன்தான் என் கையில இருந்து பிடுங்க நான்
first. And he hit me first.
அவன்தான் என் first அடிச்சான்.
And then he will say no, he said something to me first.
அவன் சொல்ல நான் இல்ல, அவன்தான் என் அடிச்சான்.
Where did they get this habit from?
எங்க இருந்தையா இந்த பழக்கம் வந்தது?
They got it from you. You're the mother, you're the father.
எங்க இருந்து வந்தது? தகப்பனாக உன்னிடத்தில் இருந்தும் தாயாகி உன்னிடத்தில் தான் வந்தது.
Don't blame them.
அவர்களை நீ பழி சொல்லாதே.
They got it from you.
உம்மிடத்தில் தான் அவர்களை பெற்றுக் கொண்டார்கள் அவர்கள்.
You blame your wife.
நீங்கள் உம்முடைய மனைவி.
You blame your husband.
உங்களுடைய புருஷனை பழி சொல்லுகிறீர்கள்.
Don't blame your children for blaming one another.
உங்களுடைய பிள்ளைகளை பழி சொல்லாதீர்கள்.
We got it all from Adam.
எல்லாம் நாம் ஆதாமிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டது.
Now when you become a Christian.
நீ கிறிஸ்தவனாக மறுபடியும் பொழுது.
You become a disciple of Jesus.
நீ இயேசு கிறிஸ்துவின் சீஷனாக வரும் பொழுது.
You must not only stop telling lies.
பொய் சொல்வதை நிறுத்த வேண்டும்.
Here is another bad habit we have to get rid of.
இரண்டாவது கெட்ட பழக்கம் நம்மை விட்டு போக வேண்டும்.
Blaming other people.
மற்றவர்களை குறை சொல்வது.
How many of you will make a decision today that from today onwards I will never blame my wife?
இன்று எத்தனை பேர் ஆண்டவரே இன்றிலிருந்து என் மனைவியை நான் குறை சொல்ல மாட்டேன் என்று
குற்றப்படுத்த மாட்டேன். Blame my husband.
குற்றப்படுத்த மாட்டேன் என்று இன்று தீர்மானம் செய்கிற புருஷர்கள் மனைவிகள் எத்தனை பேர்?
If I can't find the house keys I will not blame my wife.
என்னோட வீட்டிலே சாவி இருக்க வேண்டிய இடத்திலே இல்லை என்றால் என் மனைவியை நான் குற்றம் சொல்ல மாட்டேன்.
We all make mistakes. Forgive one another.
நாம் எல்லாரும் தவறு செய்கிறோம். ஆகவே ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள்.
If you can't find some important paper,
ஒரு முக்கியமான பேப்பர் உங்களுக்கு கிடைக்கவில்லை.
Don't blame your wife. Don't blame your husband.
உங்களுடைய மனைவியோ புருஷனையோ குற்றம் படுத்தாதே.
If your husband forgot to buy those vegetables you told him to buy on the way back from the office,
மனைவியே
please don't blame him.
மனைவியே உன் புருஷன் வரும் பொழுது காய் வாங்கி வா என்று சொன்னீர்கள், வாங்கி வரவில்லை என்றால் அவர்கள் மேல குற்றம் சுமத்தாதீர்கள்.
And don't fight with him because he paid 25 paisa more for that cabbage.
And the ghost vaanguvadhukku இருபத்தஞ்சு பைசா அதிகமாக கொடுத்து ஏமாந்து விட்டார் என்று அவரை திட்டாதே குற்றப்படுத்தார்.
Why fight for 25 pais?
25 பைசாவுக்கு ஏன் சண்டை போட
வேண்டும்? What is he telling him? If you had walked another 3 miles that side, you could have got it for 25 pais less.
இன்னும் ஒரு 3 மைல் தூரம் நடந்திருந்தா அந்த 25 பைசா குறைச்சு வாங்கிக்கலாம் என்று சொல்லாதே.
What all stupid things people are fighting for.
எவ்வளவு பைத்தியக்காரமான காரியங்களுக்கு சண்டை போடுகிறார்கள்.
Stop blaming each other for.
ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்துவதை நிறுத்த.
And you'll find the pipe becomes clear.
அப்படி இருத்துவா என்றால் உன்னுடைய இருதயத்தின் குழாய் திறக்கப்படும்.
The river begins to flow through your tap.
தேவனுடைய ஜீவன் நதி அதிலிருந்து புறப்பட்டு வரும்.
You know why it cannot flow now?
இப்பொழுது ஏன் அது வராமல் அடைபட்டிருக்கிறது?
You are telling lies.
நீ பொய் சொல்லுகிறாய்.
You are blaming somebody else.
மற்றவர்களை குற்றப்படுத்துகிறாய்.
Always the fault is with somebody else.
எப்பொழுதும் தவறு அவர்களிடத்தில் தான் இருக்கிறது.
It doesn't happen only among husbands and wives.
கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் மாத்திரம் இது நடைபெறும் நான்
சொல்றேன். It happens in among leaders, among Christians also.
தலைவர்களாக இருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே சாதாரணமாக
நடைபெறும்.
வேறு ஒருவரை தான் நாம் குற்றப்படுத்துகிறோம்.
That is the characteristic of the race of Adam.
ஆதாம் இடத்தில் வந்த சந்ததியுடைய குணம் நலன்தான் அது.
Now the Bible says.
நாம் இப்பொழுது வேதம் சொல்லுகிறது.
When we give our life to Jesus Christ.
இயேசுவுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்கும் பொழுது.
God has taken us out of Adam and put us into Christ.
ஆதாமிலிருந்து தேவன் நம்மை எடுத்து கிறிஸ்துவுக்குள்ளாக வைத்திருக்கிறார்.
I've got a new head today.
இப்பொழுது எனக்கு புதிய தலை இருக்கிறது.
Adam is not my head.
ஆதாம் என்னுடைய தலை அல்ல.
Adam was my head for so many years.
ஆதாம் அநேக வருஷங்களுக்கு எனக்கு தலையாக இருந்தான்.
I behaved like him.
ஆகவே அவனை போல வாழ்ந்தேன்.
I lived like him.
அவனை போலவே வாழ்ந்தேன்.
But the Bible says my old man was crucified with Jesus.
ஆனால் வேதம் சொல்லுகிறது என்னுடைய பழைய மனிதன் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறான்.
Not only my sin was taken by Jesus.
என்னுடைய பாவங்களை மாத்திரமே எடுக்கவில்லை.
My old man.
என்னுடைய பழைய மனிதனும்
is old Zach Poonen.
இந்த பழைய ஜாக் புனன்
was put to death on the cross.
அந்த சிலுவையிலே அவன் மரிக்கப்பட்டிருக்கிறான்.
I believe it.
அது நான் நம்புகிறேன்.
Now I've got a new head.
இப்பொழுது எனக்கு புதிய தலை இருக்கிறது.
Jesus is my head.
இயேசு தான் அந்த புதிய தலை.
Did Jesus blame anybody?
இயேசு யாரையாவது குற்றப்படுத்தினாரா?
You find that?
நீங்க வேதத்தில் வாசிக்கிறீங்களா?
When he was hanging on the cross.
சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது
what was he doing?
என்ன செய்து கொண்டிருந்தார்?
Was he pointing fingers at people?
கரங்களை நீட்டி நீதான் நீ தந்த யாரையாவது பழி சுமத்தினாரா?
You wicked man, you are trying to crucify me.
துன்மார்க்கரே, பரிசுத்தமான என்னை நீ சிலுவையில் அறைய முயற்சிக்கிறாய் என்றாரா?
Did he have a finger to point?
யாரையாவது கை நீட்டி நீதான் என்று சொன்னாரா?
He could not do it because his fingers were nailed.
அவரால் செய்ய முடியவில்லை, ஏனென்றால் அவருடைய கரங்கள் ஆணியினாலே அடிக்கப்பட்டிருந்தது.
That's what you and I need. We need our fingers to be nailed.
நமக்கும் அதுதான் நடைபெற வேண்டும். நம்முடைய கரங்களும் ஆணிகளால் அடிக்கப்பட வேண்டும்.
So that I cannot point a finger at anybody anymore.
அப்படி செய்தால் தான் இனிமேல் நான் யாரையாவது கை நீட்டி குறை சொல்ல முடியாது.
What was Jesus doing when he was hanging on the cross?
இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது என்ன செய்து கொண்டிருந்தார்?
He was not blaming anybody.
யாரையும் அவர் குறை சொல்லவில்லை.
Listen.
கவனியுங்கள்.
He was taking the blame for the sins of other people.
Ella kuraveyum bali paliyum than mele sumandu
kondar. That is the nature of Jesus Christ.
Adhan Yesuvudaiya swabam.
To take the blame for other people's sins.
Mattharudaiya paavathinale vanda ella paliyum than mele sumandu kondar.
Adam's nature is not even to take the blame for his own sin.
ஆதாமுடைய சுவாபம் என்ன? தான் செய்த தவறுக்கு கூட அதை தன்னுடைய பொறுப்பு என்று ஒத்துக்கொள்ளவில்லை.
Jesus nature is to take the blame for other people's sin.
ஆனால் இயேசுவுடைய சுவாபம் என்ன? மற்றவருடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டார்.
Now you tell me, whose nature have you got?
இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், யாருடைய சுவாபம் உங்களுக்குள்ள இருக்கிறது?
I'm not asking you whether you go to a church or a temple or a mosque.
நீங்கள் ஒரு கோயிலுக்கோ மசூதிக்கோ ஆலயத்துக்கோ செல்கிறீர்களா நான் கேட்பவில்லை.
People going to all these places can behave in the same way.
இந்த எல்லா இடங்களுக்கும் போகிறவர்களும் இதே விதமாக வாழ முடியும்.
If Jesus has not changed your nature, what difference does it make whether today morning you are sitting in a temple or a mosque?
இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மாற்றத்தை உருவாக்கவில்லை என்றால் நீங்கள் மசூதியில் உட்கார்ந்தால் என்ன, சர்ச்சிலே உட்கார்ந்திருந்தால் என்ன வித்தியாசம்?
All the same.
எல்லாம் ஒன்றுதான்.
What is it you saying my name is a Christian name?
என்னுடைய பெயர் கிறிஸ்து பெயர் ஐயா என்று சொல்றதால என்ன லாபம்?
My name is Daniel.
என்னுடைய பெயர் தானியேல்.
Not Subramaniam or Ahmed.
என் பெயர் சுப்பிரமணியம் இல்ல அகமது இல்ல.
What is the use of a name?
ஒரு பெயர்னால என்ன லாபம்?
What about your nature?
உங்களுடைய சுவாபம் எப்படி இருக்கிறது?
Are you still blaming other people?
நீ மற்றவர்களை இன்னும் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறாய்.
What is the use having a Christian name then?
ஓ கிறிஸ்தவன் பெயரை வைத்திருந்தால் என்ன லாபம்?
What is the use If you blame other people, you still got the nature of Adam.
நீ ஆதாமுடைய சாபத்தை உடையவன் இருக்கிறாய். எப்படி இன்னும் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறாய்?
You know why God has given us the Holy Spirit?
பரிசுத்த ஆவியானவரே தேவன் நமக்கு எதற்கு கொடுத்தா தெரியுமா?
Listen carefully.
நன்றாக கவனியுங்கள்.
Romans chapter 8 verse 13.
ரோமர் 8 அதிகாரம் 31 வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது.
The Holy Spirit gives us power to do many things.
பரிசுத்த ஆவியானவர் அநேக காரியங்களை செய்யும்படியாக வல்லமையை நமக்கு தருகிறார்.
And here one of the things it does.
இங்கே அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்ப்போம்.
He gives us power, Romans 8:13, to put to death the deeds of the body.
பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சரீரத்தினுடைய செய்கைகளை அழித்து போடும்படியாக வல்லமை தருகிறார்.
Sins that come forth from my body.
என்னுடைய சரீரத்தின் மூலமாக வருகிற பாவங்கள்.
It says here by the Spirit you can put it to death.
இங்கே வேதம் சொல்லுகிறது ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்து பிழைப்பீர்கள் என்று சொல்லுகிறது.
This telling a lie is a sin that comes forth from my body.
பாவம் என்பது என்னுடைய சரீரத்தின் மூலமாக வருகிற ஒரு பாவம்.
Blaming other people.
பொய் என்பது மற்றவர்களை குறை சொல்வது என்னுடைய சரீரத்தில் வருகிற ஒரு பாவம்.
What does the Holy Spirit give me power to do?
தேவனுடைய ஆவியானவர் நமக்கு வல்லமை எதற்கு கொடுத்திருக்கிறார்? இவைகளை அழிப்பதற்காகவே வல்லமை தருகிறார். நான் யாரையும் குறை சொல்ல போவதில்லை. என்னை
தாழ்மைப்படுத்துகிறேன்.
எனக்குள்ளே என்ன குறை தவறு இருக்கிறது நான் ஆராய்ந்து பார்ப்பேன்.
There's a wonderful prayer that David prayed in Psalm 139.
139 சங்கீதத்திலே தாவீது ஒரு நல்ல ஜபத்தை ஏறெடுக்கிறதை நான் பார்க்கிறேன்.
Now when you look at David's life, many of you may think, well, I'm better than David. I never committed adultery with somebody else's wife.
தாவீதுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையை விட என்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கிறது. அவனை போல நான் உபச்சாரக்காரன் அல்ல நினைக்கலாம்.
I didn't commit adultery with somebody's wife and kill the husband like he did.
அவன் செய்தது போல வேறொரு மனைவியோடு உபச்சாரம் செய்து அவனுடைய புருஷனை நான் கொல்லவில்லை.
Yeah, you may think you're better than David in that.
நீ ஒருவேளை தாவீதை விட சிறந்தவர் நல்லவர் என்று நினைக்கலாம்.
But I'll tell you, David was better than you in this area.
ஆனால் இந்த பகுதியிலே உங்களையும் என்னை விட தாவீது மேற்பட்டவன் என்று நான் சொல்லுகிறேன்.
When he sinned,
பாவம் செய்த பொழுது,
he did not blame somebody else.
யாரையும் குறை சொல்லவில்லை.
He took the blame.
அந்த குறையை அந்த பலியை அவனே எடுத்துக்கொண்டான்.
He read in Psalm 51, he wrote a whole psalm. அதற்காக
சங்கீதம் 51 அவனே ஏற்றுக்கொண்டான்.
He said, Lord, I am the one.
ஆண்டவரே நான் தான்.
Only me.
நான் மாத்திரம்
தான். I am the only one to blame.
நான் தான் அந்த பலியை எடுத்துக்கொள்கிறேன்.
Nobody else.
யாரும் இல்லை.
I don't blame Bathsheba.
பத்சேபாவை நான் பழி சொல்லவில்லை. யாரையும் இல்ல.
Only me.
நான் என் மேலே சுமந்து கொள்கிறேன்.
He was a man after God's own heart.
தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் அவன்.
God's people are not perfect people.
தேவனுடைய ஜனங்கள் பரிபூர்ணமாக்கப்பட்டவர்கள் அல்ல.
But they are honest people.
அவர்கள் நேர்மை உள்ளவர்கள்.
It doesn't matter if you are not perfect.
நீங்கள் பரிபூர்ணம் அடைந்து விடாமல் இருந்தால் பரவாயில்லை.
I know I'll never be perfect on this earth.
இந்த பூமியில் இருக்கும் வரைக்கும் நான் பரிபூர்ணமாக மாட்டேன் என்று தெரியும்.
Pressing on to perfection, but I'll never be perfect.
அந்த பரிபூர்ணத்தை நோக்கி போகிறேன். ஆனால் பூமியில் இருக்கும் வரைக்கும் நடைபெறாது.
I'll be honest.
ஆனால் நேர்மை உள்ளவனாக இருக்கிறேன்.
I can say, Lord, that was my fault.
ஆண்டவரே இது என்னுடைய தவறு என்று நான் ஒத்துக்கொள்ளும்.
I can say to my brother, I'm sorry brother, that was my fault.
என்னுடைய சகோதரரிடத்தில் என்னை மன்னியும், இது என்னுடைய தவறு என்று ஒத்துக்கொள்ள முடியும்.
Not yours, it's mine. Please forgive me.
உம்முடையதல்ல, என்னுடைய தவறுதான் என்று என்னை மன்னியும் என்று கேட்க முடியும்.
Can't you do that? Can't you do that?
அதை உங்களால் செய்ய முடியாதா?
Is that so difficult?
அது ஒரு கஷ்டமான காரியம்.
Why is it so difficult?
ஏன் அது கஷ்டமான காரியம்?
Because we are so proud.
ஏனென்றால் நாம் மிகவும் பெருமை உள்ளவர்களாக இருக்கிறோம்.
We are so proud, that's why God cannot bless us.
நாம் பெருமை உள்ளவர்களாக இருக்கிறபடினாலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது.
God can never bless a proud man or woman.
ஒரு பெருமை உள்ள மனுஷனையோ மனுஷியோ தேவன் ஒரு நாளும் ஆசீர்வதிக்க முடியாது.
If you cannot humble yourself and take the blame, God can never bless you even if the greatest men of God pray for you.
நீ உன்னை தாழ்த்தி அந்த தவறை நீ உனக்காகவே ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் எப்பேற்பட்ட தேவ மனிதன் வந்து ஜெபித்தாலும் உனக்கு ஒன்று நடக்காது.
Many times when people ask me to pray for them.
அநேகர் என்னிடத்தில் வந்து எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு
சொல்லுவாங்க. I'll pray for you.
நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுகிறேன்.
But God can do nothing for you if your own pipe is blocked.
உன்னுடைய இதயத்தோமே அடைபட்டிருக்கும் என்றால் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது.
I pray that God will send the water into your pipe but it cannot flow because it's blocked.
நான் ஆண்டவரிடத்தில் கேட்கிறேன், ஆண்டவரே தண்ணீரை அனுப்பும் என்றால் உன்னுடைய இதயம் அடைத்து கிடக்கிறது.
See what David prayed.
இங்கே தாவீது என்ன ஜெபம் பண்ணா?
Psalm 139
139 சங்கீதம்
verse 23 and 24. He says, search me O God.
என்னை ஆராய்ந்து பாரும் தேவனே.
Not search the other person.
மற்றவருடைய இருந்து ஆராய்ந்து பாரும் அல்ல.
Yeah, he may have 10,000 faults, that is not my business.
அவன் 10,000 தவறு பாவம் செய்திருக்கலாம், அது என்னுடையதல்ல.
Not search my neighbor.
என்னுடைய அடுத்த வீட்டுக்காரனை நீ ஆராய்ந்து.
Not search my husband or search my wife.
என்னுடைய புருஷனையோ என் மனைவியோ ஆராய்ந்து பாரும் என்று சொல்வதல்ல.
Why was David a man after God's own heart?
தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதனாக தாவீது இதை
செய்தான்.
அநேக தவறுகள் செய்திருந்தால்
என்னை
ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் அந்த ஜபத்தை செய்யுங்கள்.
Stop searching other people.
மற்றவருடைய குறைகளை நீ ஆராயாதே.
God will take care of them.
அதை தேவன் பார்த்துக் கொள்வார்.
Start searching yourself.
நீயே ஆராய்ந்து பா.
All of you.
எல்லாரும்
from today.
இன்றிலிருந்து.
I have done that for many many years now.
நான் அதை அநேக வருஷங்களாக செய்து கொண்டு வருகிறேன்.
It goes on to say.
பின்பு அது சொல்கிறது.
Verse 24.
24வது வசனம்.
Lord, show me, is there anything in my life that is making you sad? Lord, show me, is there anything in my life that is making you sad?
ஆண்டவரே, உம்முடைய இருதயத்திலே வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் இருக்கும் என்றா?
Listen to that.
நன்றாக கவனியுங்கள்.
Lord, is there anything in my life that makes you sad?
வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டேயானால் ஆண்டவரே,
I have this verse in the sitting room of my house.
என்னுடைய வீட்டினுடைய முன்பகுதியிலே நான் இதை இந்த வசனத்தை எழுதி வைத்திருக்கிறேன்.
Lord,
ஆண்டவரே,
show me anything in my life that is making you sad.
உம்முடைய இருதயத்திலே வேதனை உண்டாக்கும் காரியங்கள் என் உள்ளத்தில் காண்பீர் என்றால்.
Many hundreds of times I have prayed that prayer.
அநேக நூற்றுக்கு வித கணக்கிலே நான் அவிதமாக ஜெபம் பண்ணியிருக்கேன்.
Lord, show me anything in my life that is making you sad.
ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே உமக்கு வேதனை உண்டாக்கும் காரியம் ஏதாவது இருக்கும் என்றால் எனக்கு காட்டும்.
That's my prayer.
அதுதான் என்னுடைய ஜெபம்.
All the time.
எப்பொழுதும்.
You pray that prayer?
அந்த ஜெபத்தை செய்திருக்கிறீர்களா?
We must live praying that prayer always.
எப்பொழுது அந்த ஜெபத்தை அவருக்கு முன்பாக செய்யுங்கள்.
I sat here this morning praying that prayer.
அந்த ஜெபத்தை இந்த காலையிலே தேவனுக்கு முன்பாக நின்று நான் ஜெபித்து வந்தேன்.
Not saying, Lord, please give me a word for all these people.
ஆண்டவரே, இந்த வருகிற மக்களுக்காக ஒரு வார்த்தை தாரும் என்று நான் சொல்லவில்லை.
God will give me the word. There's no problem with him.
தேவன் எப்பொழுதும் வசனத்தர், அதுல பிரச்சனையே இல்லை.
I only want to make sure the pipe is clean, that's all.
என்னுடைய இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும், அதுதான் என்னுடைய விருப்பம்.
There's plenty of water with God. If the pipe is clean, the water will flow.
தேவனிடத்தில் எவ்வளவு நிறைந்த தண்ணீர் இருக்கிறது, நம்முடைய இருதயம் வழியும்.
So what do I do?
ஆகவே நான் என்ன செய்ய வேண்டும்?
I don't pray for God just to send the water.
ஆண்டவரே, தண்ணீரை அனுப்பும் என்று ஜெபிக்க அவசியம் இல்லை.
Lord, is there any blockage in my pipe?
ஆண்டவரே, என்னுடைய பைப்ல ஏதாவது அடைத்து இருக்கும் என்றால்,
is there anything in my life that is making you sad? Show me. I will get rid of it immediately.
என்னுடைய வாழ்க்கையிலே உமக்கு ஏதாவது வேதனை உண்டாக்கும் காரியம் இருக்கும் என்றால் எனக்கு காட்டும், நான் அதை விட்டு விடுகிறேன்.
Have I got a bitterness against someone? I release that person now.
யாரை குறித்தாவது எனக்குள்ளே கசப்பு இருக்கும் என்றால் அவர்களை இப்பொழுது மன்னிக்கிறேன்.
Have I got to give money back? I'll give double that money back.
யாருக்காவது பணம் கொடுக்க வேண்டும் என்றால் இரட்டத்தனியாக கொடுக்க விரும்புகிறேன்.
Have I got to go and ask somebody's forgiveness? I will go immediately after this meeting and I'll do it.
யாரிடத்தையாவது நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றால் நான் உடனே இந்த கூட்டம் முடிந்த உடனே சென்று மன்னிப்பு கேட்பேன்.
I want to live like that.
அவ்விதமாக நான் வாழ விரும்புகிறேன்.
I don't want to be a great preacher.
நான் ஒரு பெரிய பிரசங்கியாக இருக்க விரும்புகிறேன்.
I tell you before God, I have never wanted to be a great preacher.
தேவனுக்கு முன்பாக நான் உண்மையை சொல்லுகிறேன், நான் ஒரு காலம் ஒரு பெரிய பிரசங்கியாக வேணும் விரும்பினதே இல்லை.
I want to be an honest man.
நான் ஒரு நேர்மையான மனுஷனாகவே இருக்க விரும்புகிறேன்.
I want to live before God in honesty.
தேவனுக்கு முன்பாக நேர்மையாக இருக்க விரும்புகிறேன்.
I want my children to know not that I am a perfect father but that I am an honest father.
நான் ஒரு பூரணமான தகப்பன் என்று என் பிள்ளைகள் அறிவதை விட நான் ஒரு நேர்மையான தகப்பன் என்றவள் அறிய வேண்டும்.
So many fathers will not admit their faults to their children because they want to show I am a perfect father.
அநேக தகப்பன்மார்கள் தங்களுடைய குறையை தங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக ஒத்துக்கொள்வதிலே காரணம் என்ன? தாங்கள் எல்லாவற்றிலும் தேறினவர்கள் என்று தங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக காட்ட விரும்புகிறார்கள்.
I have made it clear to my children I am not a perfect father.
என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் அதை தெளிவாய் சொல்லியிருக்கிறேன், என்னிடத்திலே பரிபூர்ணம் இன்னும் இல்லை.
I have made many mistakes.
நான் தவறுகள் அநேகம்
செய்திருக்கிறேன். But I want to be honest.
நான் உண்மையுள்ளவன், நான் நேர்மையுள்ளவனாக இருக்க விரும்புகிறேன்.
I say to my children I am not asking you to be perfect.
நான் பிள்ளைகளை பார்த்து நீங்களும் பரிபூர்ணமாக இருங்கள் என்று சொல்ல விரும்பவில்லை.
Be honest.
ஆனால் உண்மையுள்ளவர்களாக, நேர்மையுள்ளவர்களாக,
if you're honest you will become more and more perfect.
நேர்மையாய் இருப்பாய் என்றால் நீ பூரணமாய் விடுவாய்.
Don't tell lies.
பொய் சொல்லாதே.
Don't blame other people.
மற்றவர்களை குறை சொல்லாதே.
Judge yourself.
உங்களையே ஆராய்ந்து பார்.
If somebody blames you,
உங்களை யாராவது குறை சொல்வார்கள் என்றால்,
bow your head.
உங்களுடைய தலையை சாய்த்து
don't fight back.
சண்டை போடாதே.
Don't argue.
தர்க்கம் பண்ணாதே.
Say, Lord, I want to die.
ஆண்டவரே, நான் மரிக்க விரும்புகிறேன்.
I want to humble myself.
என்னை தாழ்த்த விரும்புகிறேன்.
Show me my faults.
என்னுடைய தவறுகளை சொல்லு.
What is wrong with me?
என்னிடத்தில் என்ன தவறு?
I have tried to live like that for nearly 20 years. Nearly 20 years.
20 வருஷங்களாக அவ்விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
And I want to tell you.
நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது.
God has blessed me abundantly.
தேவன் என்னை பரிபூர்ணமாக ஆசீர்வதித்திருக்கிறார்.
My life.
என்னுடைய ஜீவன்,
மை ஃபேமிலி,
என்னுடைய குடும்பம்,
மை மினிஸ்ட்ரி,
என்னுடைய ஊழியம்,
நாட் பிகாஸ் ஐ அம் பெர்ஃபெக்ட்,
நான் பூர்ணமாக்கப்பட்டபடினால்,
as soon as I know this is wrong, I want to set it right.
ஏது ஒரு காரியம் தவறு என்று நான் உணர்கிறேனோ அதை சரி செய்து விடுகிறேன்.
I have not taught you something very difficult this morning.
ஒரு கஷ்டமான காரியத்தை நான் உங்களுக்கு போதிக்கவில்லை.
Everybody sitting here can do that.
இங்கு உட்கார்ந்திருக்க ஒவ்வொருவரும் அதை செய்ய முடியும்.
Be honest.
நேர்மையாயிரு.
Stop blaming other people.
மற்றவர்கள் குறை சொல்ல நிறுத்திவிடு.
Finish with this habit.
அந்த கெட்ட பழக்கத்தோடு முற்றுப்புள்ளி வைத்துவிடு.
Say, Lord, today is the 30th of August, 1998.
ஆண்டவரே, இன்று 1998 வருஷம் ஆகஸ்ட் 30ஆம் தேதியிலிருந்து,
From today onward,
இன்றிலிருந்து,
I am never going to blame another person for anything.
மற்றவர்கள் நான் எந்த விதத்திலும் தவறு குற்றம் சொல்லாதபடி,
I want to judge myself.
என்னை நான் ஆராய்ந்து பார்க்க விரும்புகிறேன்.
I want you to examine me.
ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாரு.
Show me if there's anything wrong in my life.
என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது குறை இருக்கின்ற காட்டும்.
Ready to apologize to anyone.
யாருக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கிறேன்.
I want to walk in honesty.
நான் நேர்மையாய் வாழ விரும்புகிறேன்.
And see what God, mighty things God will do for you.
தேவன் செய்ய போகிற அதிசயமான பெரிய காரியங்களை பாருங்கள்.
Miracles he'll do in your life.
உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் நடைபெறும்.
Problems that were not solved for 20 years will be solved in no time.
கடந்த 20 வருஷங்களாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பிரச்சனையை தேவன் ஒரு நொடியில் தீர்த்து போடுவார்.
Believe God for that.
ஆண்டவரை விசுவாசியுங்கள்.
Amen.
Amen.
நாம் எல்லாரும் எழுந்து நிற்போமா? கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிறவர். கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் போது அவர் நமக்கு மறு உத்தரவு அருளி செய்கிறவர். இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் நாம் அதை விசுவாசிக்கிறோம்? நாம் கூப்பிடும் போது அவர் மறு உத்தரவு அருளி செய்கிற தேவன். நீ எட்டாததும் அறியாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணினவர். ஒரு தமிழ்நாடு அரசாங்கம் வாக்கு பண்ணின காரியத்தை செய்யுமானால் நம்முடைய தேவன் எவ்வளவு செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் பொய் சொல்லவே மாட்டார். நம்முடைய தேவன் அதை செய்வார், அதை நிறைவேற்றுவார். அவருடைய வாக்கு சட்டம் எல்லாம் அப்படியே இருக்கிறது. அவர் அதை பொய் சொல்லவே மாட்டார். அவருடைய வாக்கு சட்டம் எல்லாம் அப்படிதான் இருக்கிறது. ஆனால் அது நிறைவேறாமல் இருக்கிற ரகசியம் என்ன? நம்முடைய ஜீவியத்தில் எத்தனையோ அழுக்குகள், குறைகள், தவறுகள் இருக்கிறது. ஆண்டவருடைய அந்த வாக்குத்தத்தமாகிய தண்ணீர் புரண்டு ஓடி வர அவர் ஆவலாயிருக்கிறார். ஆனால் உடைய பைப்பிலேயோ அடைப்பு இருக்கிறது. பைப்பிலே அடைப்பு இருக்கிறது. முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறாய், குறை கூறி கொண்டிருக்கிறாய், பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறாய், மற்றவர்களையே குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். வேலையில் உண்மை இல்லை, நேர்மை இல்லை, குடும்பத்திலே சண்டை எப்பொழுதும், பிறர் பொருளின் மேல் ஆசை. ஆண்டவரே, என்னை சுத்திகரி, கண்ணீரோடு ஒப்புக் கொடுத்தால் போதும். என் வாழ்க்கையில நேர்மையா இல்லை அப்பா, அந்த நேர்மை அந்த உண்மை என் வாழ்க்கையிலே அடிக்கடி இல்லை. தவறு உன் வாழ்க்கையில் வரலாம், ஆனால் உடனே எழும்பிவிடு. உடனே அதிலே இருந்து படுத்துக் கொண்டிருக்காதே. கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை உடனே ஒப்பு கொடுத்து செய்கிற தவறை அறிக்கை பண்ணி எழும்பிவிடு. யாரையாவது மன்னிக்காமல் இருக்கிறீர்களா? மன்னித்து விடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில உண்மையாய் வாழ, நேர்மையாய் வாழ, பரிசுத்தமாய் வாழ உம்முடைய ஆவியின் பலனை எனக்கு தாரு. இதுல எனக்கு குறை உண்டு ஆண்டவரே, குறைவுள்ளவன் நான், ஒரு பலவீனன் ஆனால், நான் ஒரு பிச்சைக்காரன். அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் ஒரு பிச்சைக்காரன், நான் ஒரு பெக்கர் ஆண்டவரே. இந்த ஆவிக்குரிய விஷயத்தில் நான் ஒரு பெக்கர். எனக்கு ஐஸ்வர்யவானாகிய நீர் எனக்கு ஏராளமாய் தர விரும்புகிறேன். நல்ல சாட்சியாய் வாழுவேன் ஆண்டவருக்கு, உண்மையாய் வாழுவேன் என்று ஒப்புக் கொடுக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி ஒப்புக் கொடுங்கள். அறிக்கை பண்ண வேண்டியதில்லை, அறிக்கை பண்ணுங்கள். இப்பொழுதே எழும்பிவிடு மகனே, இப்பொழுதே எழும்பிவிடு. வழிக்கு விழுந்து விட்டா எழும்பிவிடு. வழிக்கு விழுந்திருக்கிறா எழும்பிவிடு. அந்த பாவத்திலேயே விழுந்து கிடக்காதே, அந்த பாவத்திலே நிலைத்திருக்காதே, விடியதை. ஆண்டவர் அதை சரியாக்குகிறவர். அவர் உனக்கு பலன் தருவார், அவர் உனக்கு பலன் தருகிறார். கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பார் மகளே. கர்த்தர் அற்புதமாய் கேட்பார். கர்த்தர் உனக்கு பதில் தருகிறார். உன்னுடைய இதயத்தை சுத்திகரித்துகள், உன்னுடைய வாழ்வை சுத்திகரித்துகள். தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், என் இயேசு உண்மையானவர். நாம் உண்மையை ஒத்துக்கொள்ளும் போது, அறிக்கை செய்யும் போது, அவருடைய ரத்தம் வல்லமை உள்ள ஒரு ரத்தம், அது நம்மை கழுவி சுத்திகரிக்கக்கூடிய வல்லமை அதற்கு இருக்கிறது. மகளே, நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தின் ஒரு சாட்சியாக இருக்கத்தான் ஆண்டவனை அழைத்துக் கொண்டார். வீட்டிலே சினிமாக்கள், அசுத்த படங்களை பார்க்கிறதற்கு டிவிகளை வைத்திருப்பாயானால், இன்று மனம் திரும்பு. பிள்ளைகளுடைய உள்ளங்கள் கெட்டுப்போகாதபடி, உன்னுடைய வாழ்க்கை கெட்டுப்போகாதபடி ஆண்டவருக்கு நீ முதலிடம் கொடுக்க முடியாதபடி அது இருக்குமானால், ஆண்டவர் இறங்குவாராக. ஆபீஸினுடைய பொருட்கள் உன் வீட்டுக்கு வந்திருக்கிறது, அடுத்தவனுடைய பொருள் உன் வீட்டுக்குள் இருக்கிறது, கடன் வாங்கியே பிழைத்து விட்டாய். இதெல்லாம் தேவன் உனக்கு பதில் கொடுக்க முடியாமல் அடைத்திருக்கிறது. இன்று ஒரு தீர்மானம் எடு, ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். ஆண்டவரை நம்பு, அவரை விசுவாசி, அவர் உனக்கு அற்புதங்களை செய்வார். புதிதாக இன்று ஆலயத்துக்கு வந்த மகனே,